கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 5 அத்தியாயம். அண்ணலும் நோக்கினான். பல ஆண்டுகளுக்கு பிறகு பழையாறை நகரம் குதூகலமாக காணப்பட்டது. மக்கள் முகத்தில் புதுவித களிப்பு தவிழ்ந்தது. பழமையான வீடுகளுக்கு புது சுண்ணம் அடித்து புதுமைப்படுத்த பலர் முயன்றனர். தெருக்களில் மண்மேடிட்டு போன குப்பை கூளங்களை அகற்றுவதில் பலர் முனைந்தனர். இருவர் சந்தித்துக் கொள்ளும் போது இதுவரை வெறும் புன்முறுவல் மட்டும் பூத்து சென்றவர்கள் இப்போது நலமா என்று கேட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக இளைய பிராட்டியார் வந்துவிட்டார்களாமே என்று கேட்டார்கள். இந்த செய்தியை அரைகுறையாக கேள்விப்பட்டவர்கள் முழு செய்தியை அறிய அடுத்த வீட்டிற்கோ எதிர் வீட்டிற்கோ சென்றனர். ஓரிருவர் கூடி பேசும் போது அதை பற்றி தெரிந்து கொள்ள அங்கே வந்து மெல்ல நின்றார்கள். இவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க இளம் பெண்கள் பலகனி அருகே முகத்தை வெளியில் காட்டியும் காட்டாமலும் நின்றார்கள். தங்களை பிறர் பார்த்துவிடக் கூடாது என்ற ஆர்வத்தில் அவர்கள் தங்கள் சுழல் விழிகளால் மற்றவரை நன்றாக கவனித்தார்கள். சற்று வயது முதிர்ந்த பெண்மணிகள் தெரு தாழ்வாரத்தருகே வந்து நின்று தங்கள் மந்தமான செவிகளை தீட்டிக்கொண்டு ஆடவர்கள் பேசிக் கொள்வதை கூர்ந்து கவனித்தார்கள். நந்திபுரத்து இளைய பிராட்டியாரின் விஜயம் பெரும் திருவிழா போல் தோன்றியது. அவர் வருவதை முன்பாக அறிந்திருந்தால் மக்கள் கோலாகலமான வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள். வீதிகளிலே தோரணங்கள் அசைந்தாடும். நீர்த்தளிக்கப்பட்ட வீதிகளிலே அழகு கோலங்கள் மிளிரும். இளைய பிராட்டியார் வரும் வீதியின் இருபுறத்திலும் நெருக்கி அடித்துக் கொண்டு ஆடவரும் பெண்டிரும் முதியவரும் குழந்தைகளும் கூடி நின்று வாழ்த்தொழி கூறி வரவேற்பர். இளம் பெண்களின் கண்கள் இளைய பிராட்டியாரின் வனப்பை நோக்கும். கம்பீரமான முகத்திலே சுழன்று சுழன்று பார்க்கும் விழிகளை காணும். எடுப்பான நாசியும் இதய அழுத்தத்தை கூறும் உதடுகளும் அவர்கள் பார்வையினின்று தப்பிவிடா. இளமை மாறா அவர்கள் வடிவை பற்றி வியந்து நினைப்பார்கள். சற்று வயதானவர்கள் இளைய பிராட்டியாருக்கு ஏற்பட்ட துயரங்களை எண்ணி பெருமூச்சு விடுவர். தியாகேசர் அருளால் அத்துன்பங்கள் மறைந்ததை எண்ணி சந்தோஷப்படுவார்கள். கண் பார்வை சற்று மங்கிய முதியவர்கள் அருகே உள்ள இளைஞர்களை பார்த்து இளைய பிராட்டியார் மட்டும்தானே வருகின்றார்களா என்று கேட்பார்கள். திருமணமாகி அவர் தன் கணவனோடு வருகின்றாரோ என்று தெரிந்து கொள்ள அப்படி கேட்பார்கள். இளைய பிராட்டியார் மட்டும் வரவில்லை, அவர்களுடைய பரிவாரங்களும் வருகின்றன. சேடியர் வருகின்றார்கள், தோழியர் குழாம் வருகிறது, மங்கள வாத்தியங்கள் வருகின்றன என்று குறும்புத்தனமாக இளைஞர்கள் விடையிருப்பார்கள். முதியவர்களின் தோள்களிலே அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் பாலகர்கள் என்ன நடக்கிறது என்று விளங்காமல் தாத்தா யார் வரப்போகின்றார்கள் என்று கேட்பார்கள். அவர்களுக்கு விவரம் தெரிந்து திருவிழாவை தவிர இப்படி கூட்டம் கூடி அவர்கள் கண்டது இல்லை. ஆனால் இவ்வாறு எல்லாம் நேர்ந்துவிடவில்லை. வீதியிலே கூடி நின்று வாசமலர் தூவவில்லை, தோரணம் கட்டி வரவேற்கவில்லை, மங்கள வாத்தியம் முழங்கவில்லை. இளைய பிராட்டியார் சாதாரண சோழ நாட்டு மக்களைப் போல் ஆடம்பர ஆரவாரம் இன்றி நகருக்குள் நுழைந்தார்கள். இளைய பிராட்டியாரோடு வந்த பெண்களின் கலகலப்பு ஒளிதான் ஆரவாரத்தை உண்டாக்கியது. குந்தவை பழையாறையில் வசித்தவரை அந்த நகரத்து மக்களிடையே உள்ளத்தில் ஏதோ ஒருவித தெம்பு குடிகொண்டிருந்தது. இனிய சொற்களும் அபிமானமிக்க வார்த்தையும் கனிந்த பார்வையும் குழந்தையை போன்ற சிரிப்பும் அவர்களை பெரிதும் கவர்ந்து ஆழ்ந்த மதிப்பை அவர்பால் ஏற்படுத்திவிட்டன. செம்பியன் மாதேவியாரோடும் இளவல் அருண்மொழியோடும் செல்லும் குந்தவையை ஒரு நாளில் ஒரு பொழுதேனும் மக்கள் காணாது இருக்க மாட்டார்கள். சிலர் இளைய பிராட்டியின் அறிமுகத்துக்கு பாத்திரராகி இருந்தார்கள். அவர்களுள் பழையாறை மாணிக்கம் ஒருத்தி. பழையாறை மாணிக்கத்தின் வீடு நந்திபுரவின் நகரத்திற்கு அருகே இருந்தது. அவள் கணவன் கோயிலில் திருவிளக்கு ஏற்றுவது, நந்தவனத்தில் நின்றும் திருத்துழாய் கொய்து வருவது, மலர் பறித்து மாலை தொடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டிருந்தாள். அதிகமாக எதுவும் பேசாமல் எப்போதும் ஒருவித சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன் போல் தோன்றுவான். அவர்கள் திருமணம் நடந்து 10 பிறகுதான் சுமதி பிறந்தாள். இளைய பிராட்டியார் அந்த குடும்ப செய்தியை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள். அதுபோல பழையாறையில் பல குடும்பங்களின் செய்தி அவளுக்கு தெரியும். அவர்கள் வாழ்வில் நடக்கும் சுகதுக்கங்களை கூர்ந்து நோக்குவாள். அரசு குடியில் பிறந்தாலும் சுகதுக்கம் நன்மை தீமை என்பது மனித பிறவி எடுத்துவிட்டால் அனைவருக்கும் ஒன்றுதானே. மாணிக்கம் அவள் கணவனைப் போல் பேசா மடந்தை அல்லள். எப்போதும் ஏதாவது பேசிக் கொண்டிருக்க வேண்டும், கலகலவென்று சிரிக்க வேண்டும். உள்ளத்தில் ஒன்றையும் ஒழிக்காமல் கூறும் வெள்ளை உள்ளத்தவள். சுமதி பிறந்தவுடன் கோயில் அருகே இளைய பிராட்டி மாணிக்கத்தை கண்டுவிட்டாள். அவளை அழைத்து வருமாறு பணிப்பெண்ணை ஏவினாள். பச்சை குழந்தை சுமதியின் பஞ்சு விரல்களும் முகமும் முகம் பார்த்து பொக்கை வாயால் சிரிக்கும் மோகன அழகும் கால்களையும் கைகளையும் விண் விண் என்று உதைத்துக் கொண்டு ஞாபாஷையில் அது வாழும் சொப்பனபுரியின் மொழியில் பேசுவதும் இளைய பிராட்டியை கவர்ந்தன. பெண்ணிற்கே இயற்கையான தாய்மை உணர்ச்சியை தட்டி எழுப்பின. குழந்தைகள் என்றால் அவள் உடலில் புது சிலிர்ப்பு. அந்த சிலிர்ப்புக்கு அப்போது சில நாட்களுக்கு முன்னர் குழந்தை ஜோசியர் வீட்டில் சந்தித்த வல்லவரையரும் காரணமாயிருந்திருக்கலாம். அந்த நினைவுடன் கூடிய இளைய பிராட்டிக்கு குழந்தை சுமத்தி பேரின்பம் அளித்தாள். குழந்தையை இரு கரங்களிலும் ஏந்தி நின்று மாணிக்கத்தை பார்த்து,
"மாணிக்கம், குழந்தை உன் சாயலா அல்லது உன் கணவர் சாயலா?"
என்று கேட்டாள் குந்தவை. மாணிக்கம் மெல்ல தலை குனிந்தாள். அவளுக்கு ஒன்றும் குறைந்த வயதில்லை. இளமையின் பாதியை கழித்து விட்டாள் அவள். நாள் கழித்து பிறகு குழந்தைதான் என்றாலும் பெண்மையின் பெரும் பொக்கிஷமான நாணம் அவளை வந்து சூழ்ந்தது.
"சாயல் எப்படியோ போகிறது. உன்னை போல் வாயாடியாக இவள் இருந்து விட்டால் இவளை விட அதிக வாயாடியை அல்லவா இவளுக்கு தேட வேண்டும்?"
என்றாள் குந்தவை. அருகே இருந்தவர் குபீரன சிரித்தனர். குந்தவையின் உதடுகளிலும் மெல்ல நகை மலர்ந்தது. அவளை பற்றியும் தான் அவள் தந்தை கூறியிருக்கின்றார், பாட்டியார் கூறியிருக்கின்றார், ஏன் ஆதித்த கரிகாலனை கூட சொல்லியிருக்கின்றார். குந்தவை, இப்படியெல்லாம் நீ எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டு வெட்டொன்று துண்டிரண்டு என்று பேசிக் கொண்டிருந்தால் எந்த தேசத்து ராஜகுமாரன் உன்னை மணக்க சம்மதிப்பான்? அப்போது சிறு வயது, விவரம் அதிகம் புரியாத பருவம். கல்யாணம் செய்து கொள்ளாமல் போனால் போகின்றார்கள், நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று அவள் மறுமொழி கூறியிருக்கின்றாள். அதை நினைத்து பார்த்தால் இப்பொழுது கூட அவளுக்கு சிரிப்புதான் வருகிறது. கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்ற பிடிவாதம் வல்லவரையரை பார்க்கும் வரையில் தான் இருந்தது. காஞ்சியில் நின்று ஓலை கொண்டு வந்த அந்த வானர்குல வீரனை குழந்தையில் முதன் முதலில் சந்திக்கும் வரையில் தான் இருந்தது. பழையாறைக்குள் ஆடம்பரமின்றி பிரவேசித்து விட்ட குந்தவை மற்றவர்களோடு தன் மாளிகையை நோக்கி சென்றாள். ஆம், அவளுடைய மாளிகைதான். அவளுடைய அருமை தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்ந்த மாளிகைதான். அந்த மாளிகைக்கு அடுத்துதான் செம்பியன் மாதேவியாரின் மாளிகை இருந்தது. கண்டராதித்த சோழதேவர் கட்டிய மாளிகை அது. சுந்தர சோழர் அரியணையில் அமர்ந்தவுடன் அந்த மாளிகையை செம்பியன் மாதேவியார் வாழ அழித்துவிட்டு தனக்கென்று பெரும் மாளிகையை கட்டினார். கடைசி காலத்தில் தஞ்சையிலேயே தங்கியிருக்க சென்ற பிறகு அந்த பெரிய மாளிகையில் இளைய பிராட்டியார் வசித்து வரலானாள். ஆதித்த கரிகாலன் இறந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி காஞ்சிக்கு சென்ற பிறகு குந்தவையும் காஞ்சி பொன் மாளிகைக்கு சென்று விட்டாள். ஆனால் பழையாறையை ஒரே அடியாக மறந்துவிட வேண்டும் எனும் எண்ணம் அவளுக்கு இல்லை. எந்த வேளையில் பழையாறையில் நின்று புறப்பட்டாளோ அந்த வேளை பல துன்பங்களை அவளுக்கு தொடர்ந்து அளித்தது. அவள் இதயம் கவர்ந்த வல்லவரையர் வந்தியத்தேவன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டது. அவள் அருமை தந்தை சுந்தர சோழர் பொன் மாளிகையில் காலமானது. இவை எல்லாவற்றையும் விட கற்புக்கரசியான அவள் அன்னை சோழ நாட்டு அரசி வானவன் மாதேவியார் கணவரோடு உடன்கட்டை ஏறிய அமரலோகம் சென்றது. இவையெல்லாம் மாபெரும் துன்பமாக அவள் மனத்துள் உறைந்தன. குந்தவையை தவிர வேறொரு பெண்ணாயிருந்தால் ஏற்பட்ட துயரத்திலிருந்து மீண்டிருக்கவே முடியாது. எதையும் தாங்கும் இதயத்தோடு கூடிய குந்தவை இடுக்கன் வரும் போது இன்முகத்துடன் தான் இருந்தாள். பழையாறையில் மாளிகையை காணும் போதே அவளுக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டன. தந்தையின் நினைவு, சகோதரன் ஆதித்தன் நினைவு, அவ்வளவுதானா? வல்லவரையர் நினைவு அவளுக்கு எழவில்லையா? ஒருமுறை இதே மாளிகையில் அவரோடு உரையாடியது கூடவா நினைவுக்கு வராமல் போகும்? குந்தவையின் உள்ளம் மென்மையானது. ஆனால் அடக்கி வைத்துக் கொள்ளும் சக்தி இருக்கிறதே அது. அந்த மென்மையை ஆழ் கடலில் அடித்தளத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது. தஞ்சையில் வல்லவரையரை சந்தித்திருக்கலாமே, ஏன் அவர்தான் காண வந்திருக்க கூடாதா? அருள்மொழியை பூசை மண்டபத்திற்கு அழைக்க வந்தபோது அவர்தான் பேசியிருக்க கூடாதா? இந்த நினைவுகளோடு இளைய பிராட்டியார் மாளிகைக்குள் நுழைந்தாள். மாளிகையில் வாழும் பணிப்பெண்கள் இளைய பிராட்டியை வரவேற்க நுழைவாயிலில் கூடிவிட்டனர். அவர்களுக்கு எப்படி தெரியும்? முன் மண்டபம் சுத்தமாக பெருக்கி வைக்கப்பட்டிருந்தது. புதிய துறைச்சிலைகள் அசைந்தாடின. குந்தவையின் கண்கள் வியப்பால் விரிந்தன. இந்த அரண்மனை எப்போதும் இப்படித்தான் இருக்கிறதா? ஓட்டையும் தூசியும் குப்பையும் இல்லாமல் மலர்மணமும் மகிழ்ச்சியும் நிறைந்து விளங்குகிறதா? தான் இல்லாவிடனும் தான் இருப்பது போன்ற நினைவுடனேயே இங்கிருப்பவர்கள் பணிகளை செய்கின்றார்களா? குந்தவை மேன் மாடத்திற்கு விரைந்தாள். அங்கே பஞ்சனை ஆசனங்களும் ஒருவகை மரப்பீடங்களும் தக்க இடத்தில் விளங்கின. இளைய பிராட்டியோடு வந்த வானத்தையும் வியப்பால்,
அக்கா, இங்கு யார் தங்கியிருக்கின்றார்கள்? பாழடைந்து பார்க்க பயங்கரமாக இந்த இடம் இருக்கும் என்றல்லவா எண்ணினேன் என்றாள்.
மேன்மாடத்தின் விசாலமான கூடத்தில் இருபுறத்திலும் விளங்கிய பல அறைகளின் வண்ண சீலைகள் காற்றில் படபடுத்து அசைந்தாடின. நடுக்கூடத்தில் உள்ள அகன்ற மர மேடையில் வைக்கப்பட்டிருந்த இசை கருவிகளில் நிச்சயம் தூசு படிந்திருக்கும். குந்தவை அருகே சென்று வீணையின் நரம்புகளில் தன் செங்காந்தள் விரல்களால் மெல்ல தடவினாள். சிங் 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 என்று அந்த கூட முழுமையும் வீணையின் நாதம் மெல்ல பரவியது. அது அந்த அரண்மனையில் இதுகாரும் நிலவியிருந்த அமைதியை கலைத்தது. அடுத்த அறையின் என்று பஞ்சவரண கிளி தன் சிறகை சடசடவென்று அடித்துக் கொள்ளும் ஓசை கேட்டது. அதனோடு யாரோ நடமாடும் காலடி ஓசையும் கேட்டது.
பைரவி, யாரெங்கே? மறந்துவிட்டேனே ரங்கா, எங்கே கிளி நோய் நொடி இல்லாமல் நலமாக இருக்கிறதா? அதை பார்த்து எவ்வளவு காலமாகிறது என்று குந்தவை தோழியை வினவியவாறு தன் செவிகளை அடுத்த அறையில் நடமிடும் காலடி ஓசையில் வைத்துவாறு கேட்டாள்.
பஞ்சவர்ண கிளியை இப்போதுதான் அடுத்த கூடத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்றாள் பைரவி.
ஏன், யார் எடுத்து சென்றார்கள்? நடுக்கூடத்திலே அதை வைத்திருப்பது தானே என்று குந்தவை கேட்டுவாறு சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
கிளியை இங்கே கொண்டு வா என்று கட்டளையிட்டாள் இளைய பிராட்டி.
பைரவி ஏதோ வாயெடுத்தவள் மறுகணம் விரைந்து அடுத்த கூடத்திற்கு சென்றால் திரும்ப வந்து,
தேவி, கிளி இங்கேயே இருக்கட்டும் என்று அவர் கூறுகின்றார் என்றாள்.
இளைய பிராட்டி திடுக்கிட்டு, யார், எவர் என்று கேட்டாள். தோழி சற்று தயக்கத்தோடு,
அவர்தான்
என்று தலையை தாழ்த்தி கொண்டாள். அதற்குள் கிளியின் குரல் கேட்டது. கீச் கீச் என்று கூவியது. பிராட்டி, பிராட்டி என்று அது கூப்பிட்டது. இளைய பிராட்டியின் உதடுகளில் மெல்லிய புன்னகை மிளிர்ந்தது. சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, பழமொழி சரியாகத்தான் இருக்கிறது என்று தானே சொல்லிக் கொண்டே குந்தவை தோழியை பார்த்து,
அவர் என்றால் யாரடி என்றாள்
சற்று கடுமையான குரலில். அவளுக்கு தெரிந்துவிட்டது யார் அங்கே இருக்கின்றார்கள் என்று. வார்த்தையில் கடுமை இருந்ததை அன்றி உள்ளத்தில் மெல்ல நடுக்கம் ஏற்பட்டது. அந்த நடுக்கம் அச்சத்தால் அன்று நாணத்தால் யார் என்று தனக்கு தெரிந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்பாமல்,
பைரவி, என்ன மௌனமாகிவிட்டாய்
என்று மீண்டும் கேட்டாள். அவள் அதை கேட்டிருக்க வேண்டாம்.
தேவி, எனக்கு அவர் பெயர் தெரியாது. காலையில் இங்கே வந்தார். நீங்கள் வரப்போவதை தெரிவித்தார். இளவரசரின் முத்திரை மோதிரத்தை காட்டினார். அவரோடு இரண்டு வீரர்கள் வந்தார்கள். மாளிகையை சுத்தப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள். இதோ போய் அவர் பெயரை கேட்டு வருகின்றேன் என்று ஓடினாள்.
பைரவி, பைரவி என்று குரல் கொடுத்து அவளை தடுத்து நிறுத்த முற்படுவதற்குள் ஓடிவிட்டாள். இளைய பிராட்டியின் இதயம் படபடத்தது. அருகே நின்றிருந்த வானத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் கருத்தெல்லாம் எங்கோ இருந்தது.
பைரவி
என்று மீண்டும் குரல் கொடுத்து அவள் போன இடம் நோக்கி விரைந்து காற்றில் மெல்ல அசையும் துறைச்சிலையை பிராட்டி தள்ளவும் அங்கே நின்று கொண்டிருந்தவர். பழையாறை கோயில்களில் டன் டன் என்று மணி ஓசை எழுந்தது. வீசிய தென்றலிலே மலர்கள் எல்லாம் மிதந்து வந்து வீழ்ந்தன. மது நிறைந்த அந்த மலர்களை தொடர்ந்து வண்டினங்கள் ஓடி வந்தன. கதிரவன் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் ஆயிரம் கோடி மின்னல் மின்னியது போன்ற உணர்ச்சி, உடலின் மேல் அமுத தாரை பொழிந்தது போன்ற பிரம்மை, இதயங்கள் பிறர் அறிந்து கொள்ள முடியாத மொழியில் செய்தியை அறிவித்தன. நொடியில் யுக யுகங்களுக்கு பேச வேண்டியவை பேசப்பட்டன. கன் இமையின் படபடப்பிலே எழுதாமல் எத்தனையோ காவியங்கள் எழுதப்பட்டன. எத்தகைய பலம் பொருந்தியவர் வந்தாலும் தலைகுனியா வந்தியத்தேவனின் சிரம் தாழ்ந்தது. எப்போதும் சுழன்று சுழன்று வட்டமிடும் குந்தவையின் விழிகளை ஒரு தரம் பார்க்கும் போது முருகன் கைவேல் போல் இருந்தது. இன்னொரு முறை பார்க்கும் போது இமைக்குள்ளே அங்குமிங்கும் நகரும் துள்ளும் மீனை போன்று இருந்தது. மற்றொரு தடவையோ தாமரை மொட்டை போல் இருந்தது. வந்தியத்தேவன் ஏன் தலையை தாழ்த்தி விட்டான்? என்றுமே வணங்கா அந்த சிகரம் ஏன் தாழ்ந்தது? எவர் விழியையும் நொடியில் சந்தித்து எடை போடவல்ல அவன் விழிகள் ஏன் மூடித்திருக்கின்றன? ஒருமுறை அவன் விழிகள் குந்தவையின் வேல் விழிகள் மூடியிருப்பதை கண்டன. ஒருமுறை குந்தவையின் விழிகள் சாது போல் குனிந்திருக்கும் வந்தியத்தேவனின் தலையை கண்டன. தெய்வ புலவர் வள்ளுவர் அவர்களுக்காகத்தான் இந்த குறளை எழுதினாரோ? யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை morugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.